அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. அக்டோபர் திங்கள் 23 நாள் புதன்கிழமை. இந்த நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் மணிவண்ணன். இன்றைய தமிழோசை நிகழ்ச்சியில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கில் கிளிநொச்சி மாவட்டத்தில் பெண்கள் சிலருக்கு கட்டாய கருத்தடை சிகிச்சை செய்யப்பட்டதாக எழும் குற்றச்சாட்டு குறித்த செய்திகள்,
சுகாதார துறைகளுக்காக வருகின்ற குழு அல்ல, இது ஒரு வித்தியாசமான ஒரு குழு, பெரிய அளவில் பெரிய எண்ணிக்கையில வந்து ஆம்புலன்ஸ்ல தான் இவர்களை ஏற்றி கொண்டு போய் வேறாவது ஆஸ்பத்திரியில வைத்து இவர்களுக்கு இந்த கருத்தடை ஊசி போடப்பட்டது.
இந்குற்றச்சாட்டு குறித்து வடமாகாண அதிகாரியின் பதில்,
இந்த விசாரணை உண்மையாக இருந்தால் அந்த அதில் ஈடுபட்ட உத்தியோகத்தினருக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை அறிய தெரிகிறேன். தற்சமயம் ஒரு உத்தியோகரை அங்கிருந்து நாங்கள் இடமாற்றம் செய்தும் இருக்கின்றோம்.
தம்புள்ளையில் இந்து ஆலயம் மீண்டும் தாக்குதலுக்குள்ளாகி இருப்பது பற்றிய செய்தி, பின்னர் பலகணியில் பிபிசி ஒலிபரப்பு வரும் பெண்களுக்கான சிறப்பு தொடர்வரிசையில் இந்தோனேஷியாவின் பணிப்பெண்கள் நிலை குறித்த பெட்டகம் ஆகியவை கேட்கலாம். அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
செய்திகள் வாசிப்பவர் விமல் சுக்கநாதன். சீனாவில் தமது பத்திரிகையாளர் ஒருவரை சீன அதிகாரிகள் உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்று கேட்டு நியூ எக்ஸ்பிரஸ் என்ற சீன பத்திரிகை சீன அரசாங்கத்திற்கு வேண்டுகோள் ஒன்றை தமது முன்பக்கத்தில் பிரசுரித்திருக்கிறது. சீனாவில் மிகப்பெரும் கட்டிட நிர்மாண நிறுவனம் ஒன்றை பற்றி அவதூறாக எழுதினார் என்று சென் யோங் லூன் என்ற நிருபர் கடந்த வாரம் கைது செய்யப்பட்டார். சீன அரசாங்கமும் கூட்டு உரிமை வாய்க்கும் இந்த கட்டிட நிர்மாண நிறுவனத்தில் நிதித்துறை ஒழுங்கீனங்கள் பல இருக்கின்றன என்று தொடர் கட்டுரைகளை இந்த நிருபர் எழுதினார். இந்த குற்றச்சாட்டுகளை மறுத்த வர்த்தக நிறுவனம் இந்த பத்திரிகை செய்தி பற்றி போலீசாரிடம் முறையிட்டது. நிருபர் உடனடியாக கைது செய்யப்பட்டார். சீனாவில் மிக அரிதாக காணப்படும் எழுத்து சுதந்திர கோரிக்கையை வெளிப்படுத்தும் விதத்தில் சீனாவின் நியூ எக்ஸ்பிரஸ் பத்திரிகை தனது முதற் பக்கத்தில் மூன்றில் ஒரு பகுதி இடத்தில் தயவு செய்து அவர்களை விடுவியுங்கள் என்று 3 வார்த்தைகளை மட்டும் பிரமாண்டமான அளவில் வெளியிட்டிருந்தது. சீனாவும் இந்தியாவும் எல்லை பாதுகாப்பு தொடரில் ஒத்துழைப்பு செய்வதற்கான ஒப்பந்தம் ஒன்றில் கைச்சாத்திட்டிருக்கின்றன. சர்ச்சைக்குரிய எல்லைப்பகுதியில் இந்த ஆண்டின் முற்பகுதியில் இருநாட்டு ராணுவத்திற்கும் இடையில் முருகன் நிலை காணப்பட்ட நிலையில் இந்த ஒப்பந்தம் இப்போது எட்டப்பட்டிருக்கிறது. இந்திய பிரதமர் மன்மோகன் சிங்குடனான பேச்சுவார்த்தைகளின் பின்னர் பெய்ஜிங்கில் கருத்து வெளியிட்ட சீன பிரதமர் லீ கிக்வாங் இந்த உடன்பாட்டின் மூலம் பிராந்தியத்தில் அமைதியும் ஸ்திரத்தன்மையும் நிலவும் என்று கூறினார். இரு நாடுகளுக்கும் இடையே இமயமலை அண்டிய பல இடங்களில் எல்லை தகராறுகள் இருந்து வருகின்றன. ரோமா எனப்படும் நாடோடி சமூகத்தினரிடமிருந்து கிரேக்க அதிகாரிகள் கடந்த வாரம் கைப்பற்றிய சிறுமியின் விவரங்களை தம்மிடமுள்ள கணனி தகவல் களஞ்சியத்தில் காணாமற்போன சிறுமிகளின் விவரங்களோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் என்று அனைத்துலக போலீஸ் அமைப்பான இன்டர்போல் தனது உறுப்புரிமை நாடுகளை கேட்டிருக்கிறது. இன்டர்போல் அமைப்பிடமுள்ள முக்கிய டேட்டாபேஸில் தகவல் களஞ்சியத்தில் சிறுமியின் விவரங்கள் சேர்க்கப்பட்டபோது எவ்வித பயனும் இருக்கவில்லை. சிறுமியை கடத்திய குற்றத்திற்காக ரோமா தம்பதிகள் கைது செய்யப்பட்டு காவலில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இது ஒரு புறமிற்கு அயர்லாந்து நாட்டில் நடந்த இதேபோன்ற சம்பவத்தில் இன்னொரு ரோமாயின நாடோடி தம்பதியிடமிருந்து 7 பெண் குழந்தை ஒன்று அதிகாரிகளால் மீட்டுக்கப்பட்டுகிறது. இந்த குழந்தை தமது குழந்தைதான் என்று நிரூபிப்பதற்காக டிஎன்ஏ மரபணு பரிசோதனை செய்து கொள்ள அந்த ரோமாயின தம்பதிகள் ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். சிறுமிகள் காணாமல் போவது பற்றியும் ரோமா நாடோடியின சமூகத்திற்கு எதிரான காழ்ப்புணர்ச்சியையும் இந்த சம்பவங்கள் சமூகத்தில் தூண்டிவிட்டிருக்கின்றன. அமெரிக்காவின் ஃபேஸ்புக் என்ற சமூக இணையதளம் சிறச்சேதம் உட்பட வன்செயல்களை காட்டும் வீடியோ படங்களை தமது வாடிக்கையாளர்கள் ஃபேஸ்புக்கில் சேர்ப்பதை தாம் மீண்டும் அனுமதிப்பார்கள் என்று அறிவித்த சில தினங்களில் பெண்ணொருத்தியின் தலை வெட்டப்படும் வீடியோ காட்சி ஒன்றை ஃபேஸ்புக் இப்போது அகற்றியிருக்கிறது. வன்முறைகளை காட்டும் வீடியோக்கள் மீதான தமது தற்காலிக தடையை தாம் அகற்றுவதற்காக நேற்று செவ்வாய்க்கிழமை ஃபேஸ்புக் அறிவித்ததும் பொதுமக்கள் மத்தியிலே கொந்தளிப்பு ஏற்பட்டது. மிகவும் வெளிப்படையான அப்பட்டமான வீடியோக்கள் ஃபேஸ்புக்கில் எப்போது அனுமதிக்கப்படும் என்பதை தீர்மானிக்க தாங்கள் தளர்த்தப்பட்ட விதிமுறைகளை கடைபிடிப்பார்கள் என்று ஃபேஸ்புக் அறிவித்திருக்கிறது. ஃபேஸ்புக் நிர்வாகிகளின் இந்த மனமாற்றம் பொதுமக்களின் வற்புறுத்தலால் ஏற்பட்டது என்று எமது பிபிசியின் தொழில்நுட்ப முகவர் கூறியிருக்கிறார். ஜெர்மனியில் தமது அதிகாரப்பூர்வ இருப்பிடத்தை பல மில்லியன் டாலர்கள் செலவு செய்து புதுப்பித்த கத்தோலிக்க ஆயர் ஒருவரை பாப்பரசர் பிரான்சிஸ் பணியிலிருந்து இடைநிறுத்தியிருக்கிறார். வத்திக்கனில் பாப்பரசருடன் நடந்த சந்திப்பை அடுத்து ஆயர் பிரான்ஸ் பீட்டர் ரிபார்ட்ஸ் காலவரையறையின்றி அவருடைய மறை மாவட்டத்திலிருந்து வெளியேறும்படி பணிக்கப்பட்டிருக்கிறார் என்று வத்திக்கான் பேச்சாளர் ஒருவர் கூறியிருக்கிறார்.
In der Diözese ist es zu einer Situation gekommen, in welcher der Bischof, sein Exzellenz Monsignor...
பெருமளவிலான மக்கள் கத்தோலிக்க திருச்சபைக்கு வர செலுத்தும் ஜெர்மனியில் இந்த ஆயிரம் அளவு கடந்த செலவினங்கள் தொடர்பாக அதிருப்தி தெரிவிக்கப்பட்டிருந்தது. பிரிட்டனின் முடிக்குரிய இளவரசர்கள் வரிசையில் மூன்றாவது வாரிசான இளவரசர் ஜோர்ஜின் ஞானஸ்நான நிகழ்வு லண்டனில் இன்று நடைபெறுகிறது. வளமைக்கு மாறாக அரசு குடும்பத்தின் இந்த நிகழ்வு ஆடம்பரம் இல்லாமல் நடக்கிறது. 21 விருந்தினர்களோடு பெற்றோரான இளவரசர் வில்லியமும் கத்தரினும் நிகழ்வில் கலந்து கொள்கிறார்கள். ஞான பெற்றோர் 7 பேரில் ஒருவர் மட்டுமே அரச குடும்பத்தைச் சேர்ந்தவர். இந்த ஞானஸ்நான நிகழ்வுக்கு பிறகு 3 மாத குழந்தையான ஜோர்ஜ் இங்கிலாந்து திருச்சபையின் உறுப்பினராக இணைகிறார்.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். இன்றைய செய்தியரங்கில் நீண்ட இலங்கை கண்ணோட்டம். இலங்கையின் வடமாகாணத்தில் இலங்கை அரசால் நிறைவேற்றப்பட்டுள்ள அபிவிருத்தி திட்டங்கள் குறித்து இலங்கை அமைச்சர் சரத்குமார குணரத்ன இலங்கையில் உள்ள வத்திக்கானின் பிரதிநிதி டாக்டர் ஜோசப் ஸ்பிட்டரிக்கு சமர்ப்பித்த அறிக்கைக்கு இலங்கையின் வடக்கே யாழ் மறை மாவட்ட திருச்சபையின் நீதி மற்றும் சமாதானத்துக்கான ஆணையத்தின் தலைவர் அருட்தந்தை எஸ் விபி மங்களராஜா பதிலளிக்கும் விதமாக ஸ்பிட்டரிக்கு அனுப்பிய கடிதம் ஒன்றில் இலங்கையில் போருக்கு பின்னர் இன்னும் தீர்வு காணப்படாத மனித உரிமை மீறல்கள் உட்பட பல பிரச்சினைகள் குறித்து குறிப்பிட்டிருந்தார். இந்த கடிதத்தில் அவர் கடந்த ஆகஸ்ட் 31 தேதி கிளிநொச்சி மாவட்டத்தில் கடற்கரையோர கிராமங்கள் சிலவற்றில் வசிக்கும் பெண்கள் பலர் அதிகாரிகளால் கட்டாய கருத்தடை செய்ய வைக்கப்பட்டதாக குற்றம் சாட்டியிருந்தார். இந்த குற்றச்சாட்டு குறித்து அருட்தந்தை மங்களராஜா அவர்களிடமே தொடர்பு கொண்டு கேட்டேன்.
ஆவணி 30 தேதி அல்லது 31 தேதி கிளிநொச்சியில் உள்ள 3 கிராமங்கள், ஒதுக்குப்புறமான கிராமங்கள், கிராஞ்சி, விராவில், வலைப்பாடு ஆகிய 3 கிராமங்களில் உள்ள இளம் தாய்மார், 5 வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகளை உள்ள தாய்மாரை வந்து அவருடைய பிள்ளைகளுடைய பாரம் வெயிட் எடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களை அழைத்துக் கொண்டு போயிருக்கிறார்கள். கொண்டு போய் வேறாவில் ஆஸ்பத்திரியில வைத்து அவர்களுக்கு அறிவுறுத்தல் கொடுத்திருக்கின்றார்கள். இப்படியான ஒரு கருத்தடை இது ஊசி வந்து போட வேண்டும் என்று சொல்லி அதுக்கு அவர்கள் உடன்படவில்லை.
இதை செய்தவர்கள் வந்து மருத்துவ சுகாதாரத்துறை அதிகாரிகளா?
சுகாதாரத்துறை அதிகாரிகளும் அவருடைய அவர்களோடு வந்த தாவிகளும். ஆனால் இவர்கள் வளமையாக வருகின்றார்கள் அல்ல, வளமையாக அவர்களுடைய சுகாதாரத்துறைகளுக்காக வருகின்ற குழு அல்ல, இது ஒரு வித்தியாசமான ஒரு குழு. பெரிய அளவில் பெரிய எண்ணிக்கையில வந்து ஆம்புலன்ஸில் தான் இவர்களை ஏற்றி கொண்டு போய் வேறாவது ஆஸ்பத்திரியில வைத்து இவர்களுக்கு இந்த கருத்தடை ஊசி போடப்பட்டது.
கருத்தடை ஊசி என்றால் என்ன என்பதை நீங்கள் சொல்ல முடியுமா? அது என்ன வகையான ஊசி, என்ன மருந்து?
அது வந்து ப்ரோஜெஸ்டரோன் ஓன்லி சப்டர்மல் இம்ப்ளான்ட்ஸ் என்று சொல்லப்பட்ட ஒரு மருந்து.
சரி, அது அதை போட்டால் அது என்ன, அதை போட்டால் அதன் விளைவுகள் என்ன?
அது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு அவர்கள் கருத்தரிக்க மாட்டார்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது. ஆனால் அவர்கள் அதை அவர்களுக்கு அது சரியாக விளங்கவில்லை. அந்த மருந்து போடுவதற்கு அவர்கள் விருப்பப்படவும் இல்லை. என்றால் தங்களுடைய கணவர்களுக்கு கணவருடைய உத்தரவு முதலிலே போடும் என்று சொன்னார்கள். என்றால் கணவர்களுடைய உத்தரவு பெறாமல் அது போன்ற கருத்தரை ஊசிகளை போடுவது பல குடும்ப பிரச்சனைகளை ஏற்படுத்தும். கணவர்கள் வந்து இவர்கள் தங்களுக்கு பிரமாணிக்கம் இல்லாமல் நடப்பார்கள் என்று அந்த சந்தேகம் ஏற்படுத்தும் என்றபடியினால் சில பெண்கள் அதை எதிர்த்தார்கள். தங்களுக்கு அப்படி அது விருப்பம் இல்லைன்னு சொல்லி அப்படி எதிர்த்தவர்கள் ஓரளவுக்கு பயமுறுத்தப்பட்டார்கள் தான் சில பண்றோம். இனிமேல் உங்களுக்கு எந்த விதமான வைத்திய வசதிகளும் தரப்படாது, மற்றது பிள்ளைகளுக்குரிய எந்த விதமான கவனிக்கப்பட மாட்டாது, கணவர்கள் சில வேளையில் அவர்களுக்கும் இது போன்ற ஊசிகள் போடப்படும் என்று சொல்லி அவர்களுக்கு பயமுறுத்தல் விடுக்கப்பட்டது. இதனால பயத்தினால அவர்கள் பின்தங்கிய பகுதியில் இருந்தவர்கள் அவர்கள் பணம் கொடுத்து யாழ்ப்பாணத்துல வந்து தங்களுடைய பிள்ளைகளுக்கான தேவைகளை கவனிக்க முடியாத நிலையில இருந்த காரணத்தினால் பயத்தின் காரணமாக அங்கே இருந்தவர்கள் கணிசமான தொகையினர் அந்த ஊசியை போடுவதற்கு நிர்பந்திக்கப்பட்டார்கள் என்று சொல்ல வேண்டும்.
சரி, இந்த எத்தனை பெண்கள் இதிலே இந்த மாதிரி கட்டாய கருத்தடை ஊசி போடப்பட்டார்கள்?
எனக்கு தெரிந்த அளவில் வரக்குறைய 50 பேருக்கு அளவில் அழைத்துச் செல்லப்பட்டார்கள். அவர்கள் அநேகமானவர்களுக்கு அந்த ஊசி போடப்பட்டதுதான் நான் நினைக்கின்றேன். நான் அதுக்கு பிறகு நான் அங்கே போய் விசாரித்து அறியவில்லை. அவர்கள் எல்லோரும் ஆம்புலன்ஸில் அவருடைய வீடுகளில் இருந்து வைத்தியசாலைக்கு அழைத்துச் செல்லப்பட்டு அங்கே வைத்துத்தான் அந்த ஊசிகள் போடப்பட்டன.
இது
ஒரு 50 பேர்.
இது தொடர்பாக நீங்கள் வந்து மாநில வடமாகாண அதிகாரிகளிடம் ஏதாவது தொடர்பு கொண்டு பேசினீர்களா? அவர்களது கருத்து என்ன?
இதுவரையில் நான் அவர்களை தொடர்பு கொள்ளவில்லை. ஆனால் அங்கிருந்து வந்த தகவல்களைத்தான் நான் வெளிப்படுத்தி இருக்கின்றேன்.
இதே போன்ற கட்டாய கருத்தடை சம்பவங்கள் கிளிநொச்சி மாவட்டத்திலோ அல்லது வடமாகாணத்தின் பிற மாவட்டங்களிலோ நடந்ததாக உங்களுக்கு ஏதாவது தகவல் இருக்கிறதா?
வேறு சில இடங்களில் நடந்ததாக கேள்விப்பட்டிருக்கின்றேன். நான் இந்த அளவுக்கு தெளிவான ஆதாரங்கள் கிடைக்கவில்லை. ஆனால் இதுல தெளிவான ஆதாரங்கள் கிடைத்தபடியால தான் அதுல நான் போட வேண்டி வந்தது.
சரி, இப்பொழுது இந்த பெண்கள் எல்லோருமே கத்தோலிக்கர்களா அல்லது அவர்கள் எந்த சமயத்தை சார்ந்த?
கத்தோலிக்கர் மட்டுமல்ல, இந்து சமயத்தவர்களும் இருக்கின்றார்கள். இதுல கத்தோலிக்க கிராமங்களும் உதாரணமாக வேறாவில் வலைப்பாடு பகுதியில் கத்தோலிக்க பெண்களும் இருக்கின்றார்கள். கிராஞ்சியில் கூடுதலாக இந்து பெண்கள் இருக்கின்றார்கள். ஆனால் 2 சமயத்தவர்களும் இங்கே இருக்கின்றார்கள்.
அருட்டிருந்த எஸ்விபி மங்களராஜா. இந்த குற்றச்சாட்டு குறித்து வடக்கு மாகாண சுகாதார அமைச்சின் செயலாளர் ஆர். ரவீந்திரன் அவர்களிடம் கேட்டார் ஜெயபிரகாஷ் நல்லசாமி.
எங்களுக்கு ரெண்டு பாடல்கள் கிடைச்சிருக்கின்றன. ஒன்று அப்பகுதி மக்களாலே எழுதப்பட்ட ஒரு பாடம், அந்த பகுதி பாதரால் எழுதப்பட்ட ஒரு பாடம் எங்களுக்கு கிடைச்சிருக்கின்றன. வேறு எந்த வேப்பாடும் எங்களுக்கு கிடைக்கவில்லை. இந்த வேப்பாடு சம்பந்தமாக உடனடியாக விசாரணை செய்வதற்கு ஒரு விசாரணை குழு ஒன்று நியமித்திருக்கிறோம். யாழ்ப்பாண பிராந்திய சுகாதார சேவை பணிமனையிலே பிராதி பிராந்திய சுகாதார பணிப்பாளர் கடமையாட்டின் டாக்டர் சிவராணி தலைமையிலே இந்த குழு அமைக்கப்பட்டுள்ளது. மிக விரைவில் அவர்கள் இந்த விசாரணையை செய்து அந்த விசாரணை அறிக்கை எங்களை தருவார்கள். அதன்பின் அதற்கு நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு இருக்கிறோம்.
கிளிநொச்சி பிரதேசத்தில் மட்டும்தான் இப்படியான முறைப்பாடுகள் உங்களுக்கு வந்திருக்கிறதா, அல்லது வடக்கு மாகாணத்தின் மற்ற பிரதேசங்களிலிருந்தும் இப்படியான முறைப்பாடுகள் வந்திருக்கின்றனவா?
வேறு எந்த பிரதேசங்களிலிருந்தும் எந்த விதமான முறைப்பாடுகளும் எங்களுக்கு கிடைக்கவில்லை. கிளிநொச்சி மாவட்டத்திலே வேரவில் வைத்தியசாலையில் இருந்து மட்டும் வேரவில் வைத்தியசாலையில மட்டும்தான் இப்படியான ஒரு நடவடிக்கை நடந்தது என ஒரு முறைப்பாடு எங்களுக்கு கிடைத்திருக்கிறது.
இப்பொழுது இந்த விசாரணை முடிவில் என்ன வகையான நடவடிக்கை எடுக்கப்படும்?
இந்த விசாரணை உண்மையாக இருந்தால் அந்த அந்த அதில் ஈடுபட்ட உத்தியோகத்தினருக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை அறிய தெரிகிறேன். தற்சமயம் ஒரு உத்தியோகத்தரை அங்கிருந்து நாங்கள் இடமாற்றம் செய்தும் இருக்கின்றோம். அது உண்மையாக இருக்குமா என்ன எங்களுக்கு தெரியவில்லை. என்றாலும் நாங்கள் ஒருவரை நாங்கள் இடமாற்றம் செய்திருக்கின்றோம். இது உண்மையாக இருந்தால் நாங்கள் அந்த உத்தியோகத்திற்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுப்போம்.
வடக்கு மாகாண பிரதேசங்களில் இருக்கின்ற வைத்தியசாலைகளிலோ அல்லது அந்த பிரதேசங்களில் சுகாதார நலன் கருதி அல்லது குடும்ப நலன் கருதி இந்த மக்கள் மத்தியில் குடும்ப கட்டுப்பாடு தொடர்பான விழிப்புணர்வு நடவடிக்கைகளிலாவது இந்த சுகாதார உத்தியோகத்தர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள், அதாவது அப்படியான நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்கு உங்களுடைய அனுமதி இருக்கிறதா?
இல்லை, அப்படியாக யாருக்குமே நாங்கள் அனுமதி வழங்கவில்லை. அப்படியாக குடும்ப கட்டுப்பாடு திட்டங்களை செய்யக்கூடாது, நாங்கள் கண்டிப்பாக எல்லா உத்தியோகத்தர்களுக்கும் அறிவித்திருக்கின்றோம். குறிப்பாக குடும்ப கட்டுப்பாடு தொடர்புடன் வேலை செய்கின்ற என்ஜிஓஸை கூட நாங்கள் வேலை செய்ய வேண்டாம் என்று சொல்லி அறிவித்தல் வழங்கியிருக்கின்றோம்.
வடமாகாண சுகாதார அமைச்சின் செயலாளர் ஆர். ரவீந்திரன். பதவி நீக்கம் செய்யப்பட்ட இலங்கை தலைமை நீதிபதி ஷிராணி பண்டாரநாயக்கு மீதான நாடாளுமன்ற தீர்மானம் தொடர்பான வழக்கில் வெளிநாட்டு மனித உரிமை நிறுவனங்கள் தமது கருத்துக்களை தெரிவிக்க கால அவகாசம் கேட்டு சமர்ப்பித்த மனுவை இலங்கை உச்சநீதிமன்றம் நிராகரித்திருக்கிறது. இதுகுறித்த செய்திக்குறிப்பு ஒன்றை வழங்குகிறார் கொழும்பில் உள்ள நீதிமன்ற செய்தியாளர் கே எஸ் உதயகுமார்.
பதவி நீக்கப்பட்ட தலைமை நீதிபதி ஷிராணி பண்டாரநாயக்கவுக்கு எதிரான கண்டன தீர்மானம் சட்டவிரோதமானது என வழங்கப்பட்டுள்ள தீர்ப்பை ரத்து செய்யுமாறு கோரி சட்டமா அதிபர் தாக்கல் செய்துள்ள மனு தொடர்பாக கருத்துக்களை முன்வைப்பதற்கு அவகாசம் பெற்றுத்தருமாறு இரண்டு வெளிநாட்டு அமைப்புகள் சமர்ப்பித்த வேண்டுகோள்களை உச்சநீதிமன்றம் நிராகரித்துள்ளது. பொதுநலவாய சட்டவாதிகளின் சங்கம் உட்பட ஐக்கிய ராஜ்யத்தில் செயற்பட்டு வரும் மனித உரிமைகளுக்கான சட்டவாதிகளின் அமைப்பு ஆகிய அமைப்புகளினால் இந்த வேண்டுகோள் முன்வைக்கப்பட்டது. சம்பந்தப்பட்ட வெளிநாட்டு நிறுவனங்கள் சார்பில் ஆஜரான சட்டவாதி கருத்துக்களை தெரிவித்த போது உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை பதவி நீக்குவது சம்பந்தமாக கடந்த 2005 பிரித்தானிய நாடாளுமன்றம் ஒரு விதிமுறையை தயாரித்ததாக தெரிவித்தார். இலங்கையில் கூட பிரித்தானிய நாடாளுமன்ற கோட்பாடுகள் கடைபிடிக்கப்பட்டு வரும் காரணத்தினால் இந்த விதிமுறைகள் தொடர்பாக கருத்துக்களை தெரிவிப்பதற்கு அவகாசம் பெற்றுத்தருமாறும் அந்த அமைப்புகள் சார்பில் ஆஜரான சட்டவாதி வேண்டுகோள் விடுத்தார். இதற்கு எதிர்ப்பை தெரிவித்த சட்டமா அதிபர் இலங்கை அரசியல் யாப்புக்கமைய வெளிநாட்டு நிறுவனங்கள் சமர்ப்பிக்கும் இவ்வாறான வேண்டுகோள்களை பரிசீலிப்பதற்கு உச்சநீதிமன்றத்துக்கு அதிகாரங்கள் இல்லை என்று தெரிவித்தார். இலங்கை பொதுநலவாய அமைப்பின் ஒரு அங்கத்துவ நாடாக இருந்தாலும் கூட இவ்வாறான வேண்டுகோள் ஒன்றை ஆராய்வதற்கு சட்ட ரீதியான அதிகாரங்கள் நீதிமன்றத்துக்கு இல்லை என்றும் சட்டமா அதிபர் தெரிவித்தார். சட்டமா அதிபர் முன்வைத்த ஆட்சேபனைகளை ஏற்றுக்கொண்ட சலீம் மர்ஷூக் உட்பட 5 நீதிபதிகளின் குழு பின்பு இந்த வேண்டுகோளை நிராகரிக்க தீர்மானித்தது.
கொழும்பு நீதிமன்ற செய்தியாளர் கே எஸ் உதயகுமார். இலங்கை கண்ணோட்டம் தொடரும்.
தமிழிசை நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களை தபால் மூலம் அனுப்ப விரும்பும் இலங்கை நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற முகவரிக்கும், இந்திய நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 6222 கிரீம் சாலை சென்னை 600006 என்ற முகவரிக்கும் உள்ளூர் அஞ்சலிலேயே அனுப்பலாம். இது தவிர எமது இணையதளமான bbctamil.com மூலமும் பேஸ்புக் மற்றும் ட்விட்டர் மூலமும் நேயர்கள் தங்கள் கருத்துக்களை அனுப்பலாம்.
இலங்கை கண்ணோட்டம் தொடர்கிறது. இலங்கை போரின் இறுதிக்கட்டத்தில் இராணுவத்திடம் சரணடைந்ததாக கூறப்படும் அருட்தந்தை பிரான்சிஸ் அதன் பிறகு காணாமல் போனது தொடர்பான வழக்கு குறித்த விசாரணை இன்று வவுனியா நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. இதுகுறித்த செய்தியை தருகிறார் வவுனியாவிலிருந்து மாணிக்க வாசகம்.
இலங்கையின் வடக்கே இறுதிப்போரின் முடிவில் முல்லைத்தீவு வட்டுவாகல் பகுதியில் அரசாங்கத்தின் அறிவிப்பை ஏற்று சரணடைந்த விடுதலை புலிகளுடன் இராணுவத்தினரால் அழைத்துச் செல்லப்பட்டதாக கூறப்படும் அருட்தந்தை பிரான்சிஸ் ஜோசப் உட்பட்டவர்கள் தொடர்பாக வவுனியா மேல் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருந்த 7 ஆட்கொணர்வு மனுக்கள் தொடர்பான வழக்குகளை வவுனியா மேல் நீதிமன்றம் நவம்பர் மாதம் 27ஆம் தேதிக்கு ஒத்திவைத்திருக்கின்றது. மேலும் 2 ஆட்கொணர்வு மனுக்கள் தொடர்பான வழக்குகள் பற்றிய விசாரணைகளை நடத்தி அறிக்கை சமர்ப்பிக்குமாறு வவுனியா நீதவான் நீதிமன்றத்திற்கு இந்த நீதிமன்றம் கட்டளையிட்டிருக்கின்றது. பொது மன்னிப்பு அளிக்கப்படும் என்ற அரசாங்கத்தின் உத்தரவாதத்தை அடுத்து இறுதி யுத்தம் முடிவடைந்ததும் பெருமளவான விடுதலை புலிகள் இராணுவத்தினரிடம் சரணடைந்ததாக நேரில் கண்ட அவர்களுடைய உறவினர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். பின்னர் அவர்கள் இராணுவ வாகனங்களில் படையினரால் அழைத்துச் செல்லப்பட்டதாகவும் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். இவர்களோடு அழைத்துச் செல்லப்பட்டதாக தெரிவிக்கப்படும் அருட்தந்தை பிரான்சிஸ் ஜோசப் அவர்களை பற்றிய தகவல்கள் எதுவும் இல்லாத நிலையில் அவர் தொடர்பில் ஆட்கொணர்வு மனு ஒன்று வவுனியா மேல் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கு இன்று வவுனியா மேல் நீதிமன்றத்தில் விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்டிருந்தது. அப்போது சுமார் 20 பேர் வரையிலான அருட்தந்தையர் மற்றும் அருட்சகோதரிகள் ஆகியோர் நீதிமன்றத்திற்கு வருகை தந்திருந்தார்கள். அவர்களில் ஒருவராகிய யாழ் மறை மாவட்டத்தின் நீதி சமாதான ஆணைக்குழுவின் தலைவரான அருட்தந்தை SVB மங்களராஜா அவர்களிடம் அருட்தந்தை பிரான்சிஸ் ஜோசப் அவர்கள் பற்றிய தகவல்கள் எதுவும் தெரியாத நிலைமை கடந்த 4 வருடங்களாக தொடர்கின்றது. இந்த நிலையில் அவர் எங்கு இருக்கின்றார் என்பதை கண்டறிவதற்காக நீங்கள் என்ன வகையான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறீர்கள் என்று அவரிடம் கேட்டேன்.
பல கட்டங்களில் நாங்கள் ஆயர் சங்கத்தின் வழியாகவும் வேறு மனித உரிமை அமைப்புகள் வழியாகவும் ஆட்சேபனைகளை தெரிவித்திருக்கின்றோம். ஏனென்றால் ஒரு தொகுதி விடுதலை புலிகளோடு வெள்ளைக்கொடியோடு சரணடைந்து அவர்களை இராணுவத்தினர் தங்களுடைய வாகனத்தில் ஏற்றி கொண்டு போனதை நேரடியாக மக்கள் கண்டிருக்கின்றார். அந்த அடிப்படையில் தான் நாங்கள் அவருக்கு மட்டுமல்ல காண போனவர்களுக்காகவும் குரல் கொடுத்து கொண்டு வருகின்றோம். அவர்களுக்கு அனுசரணை ஆயிருக்கின்றோம். மேல்மட்டத்தில் ஆயர் இராணுவ உயர் அதிகாரிகளிடம் தொடர்பு கொண்டு அவர் எங்கே இருக்கின்றார் என்று அந்த விவரங்களை கேட்பதற்காக நாங்கள் முயற்சி எடுத்துக்கொண்டு வந்திருக்கின்றோம். ஆனால் அது பகிரங்கமாக மேற்கொள்ளப்படவில்லை. ஆனால் நாங்கள் மேற்கொண்ட முயற்சிகளுக்கு எதுவிதமான ஆக்கப்பூர்வமான பலன்களும் இதுவரை கிடைக்கவில்லை
என்றார் யாழ் மறைமாவட்ட நீதி சமாதான ஆணைக்குழுவின் தலைவராகிய அருட்தந்தை SVB மங்களராஜா அவர்கள்.
வவுனியாவிலிருந்து மாணிக்க வாசகம். தம்புள்ளையில் உள்ள இந்து கோயில் ஒன்று மீண்டும் தாக்குதலுக்கு உள்ளாகி இருப்பதாக செய்திகள் கூறுகின்றன. இதுகுறித்து மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார்.
மாத்தளை மாவட்டம் தம்புள்ளை நகரில் உள்ள பத்ரகாளி அம்மன் ஆலயம் மீண்டும் அடையாளம் தெரியாத ஆட்களினால் தாக்கப்பட்டுள்ளதாக அங்கு வசிக்கும் தமிழ் மக்களால் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கவனத்துக்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. தம்புள்ள பிரதேசத்தில் உள்ள பௌத்த விகாரையொன்றை மையப்படுத்தி அரசாங்கத்தினால் புனித பூமியாக அடையாளமிடப்பட்ட பகுதிக்குள் இந்த ஆலயம் அமைந்துள்ளது. அந்த பகுதிக்குள் வாழ்ந்த தமிழ் குடும்பங்கள் ஏற்கனவே வெளியேறிவிட்டன. ஏற்கனவே ஓரிரு தடவைகள் ஆலயம் தாக்கப்பட்ட சம்பவத்தை அடுத்து ஆலயத்தை பாதுகாப்பதற்காக இரவும் பகலும் அங்கு வாழ் தமிழர்கள் தங்கியிருப்பது வழக்கம். தற்போது அந்த பகுதியில் பெய்து வரும் மழை காரணமாக எவரும் தங்கியிருப்பது இல்லை என்று கூறப்படுகின்றது. ஆலயம் மீண்டும் தாக்கப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பான புகார்களை பெற்றுக்கொண்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களில் ஒருவரான ஆர். ஜோகராஜன்,
இந்த ஆலயம் அமைந்திருக்கும் இடத்திலே அந்த விகாரைக்கு ஒரு குளம் ஒன்று கட்டுவதாக முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதற்காக இந்த ஆலயத்தை நீக்க வேண்டும் என்று தமிழை விகாரையின் வீராதிபதி பலமுறை கூறியிருக்கின்றார். திடீரென்று செப்டம்பர் மாதத்திலே ஒரு இரவு அம்மன் சிலை உடைக்கப்பட்டு ஒரு கிணற்றிலே வீசப்பட்டிருந்தது. இதைத் தொடர்ந்து நாம் அங்கு சென்று அந்த ஆலயத்திற்கு ஒரு புதிய சிலையை வாங்கி கொடுத்து அங்கு மீண்டும் வழிபாடுகள் நடைபெறுவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. நேற்று இரவு யாரோ புகுந்து கூரையை முழுமையாக கலட்டி விட்டார்கள். நந்தி கொடியும் கொடிக்கம்பமும் நீக்கப்பட்டுள்ளன. சுவர்களிலும் பாதிப்புகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. இதன் மூலம் இந்த ஆலயத்தை உடைத்து எடுத்து சென்று விடுங்கள் என்று ஒரு நிர்பந்தம் செய்யப்படுவதாகவே நாம் கருதுகின்றோம்
என்று தெரிவித்த அவரிடம் இது தொடர்பாக என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்று கேட்டபோது
போலீசாருக்கு முறைப்பாடு செய்து அவர்கள் வந்து பார்த்து விட்டு சென்றார்கள். இதற்கு முன்பு சிலை உடைக்கப்பட்ட போதும் போலீசார் வந்து பார்த்து விட்டு சென்றார்கள். இதுவரை இந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. பிரதமர் மந்திரியே அங்க வந்து அதை பார்த்து விட்டு சென்றார். அவரும் இதுவரையும் இந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை
என்று பதிலளித்த நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர். ஜோகராஜன், ஆலயம் அமைப்பதற்கு பொருத்தமான இடத்தில் காணியொன்றை வழங்க அரசாங்கம் முன்வர வேண்டியதன் அவசியம் பற்றியும் தனது பதிலில் வலியுறுத்தி கூறினார்.
மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார். வத்திகான் கத்தோலிக்க திருச்சபையின் முன்னெடுப்பில் வத்திகானுக்காகவும் தேசிய கிரிக்கெட் அணி ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கிறது. வத்திகான் சென்ட் பீட்டர்ஸ் கிரிக்கெட் அணியின் உருவாக்கம் மற்றும் அதன் நோக்கம் பற்றி அந்த அணியை உருவாக்குவதில் முக்கிய பங்கு வகிக்கின்ற இலங்கை தமிழரான அல்போன்சா பிரான்சிஸ் ஜெயராஜா அவர்களிடம் கேட்டார் ஜெயபிரகாஷ்.
வேறு நாடுகளிலிருந்து இத்தாலியில் படிக்க வந்த குருமார்களும் செமினேரியன்ஸும் தான் இந்த கிரிக்கெட் விளையாடுவார்கள்.
வத்திகான் திருச்சபை தங்களுடைய செயின்ட் பீட்டர்ஸ் தேசிய அணிக்கு உங்களை ஒரு பயிற்றுவிப்பாளராக எப்படி தேர்வு செய்தது?
நான் 68 இலங்கையிலிருந்து இத்தாலிக்கு படிக்கிறதுக்கு வந்தேன். இங்கே வந்தபோது இங்கே கிரிக்கெட் இருக்கவில்லை. நான் தான் அதை துவக்கி இத்தாலியில் கிரிக்கெட்டை இத்தாலியன்ஸு கண்டு பழக்கி அவர்கள் இப்போது உலகத்தில் 23rd இடத்தில் இருக்கிறார்கள். நான் செய்த விஜயத்தை பார்த்து அதே போல் வத்திகான் டீமையும் செய்யக்கூடியதாக கேட்டார்கள்.
இத்தாலி கிரிக்கெட் தேசிய அணி எந்த அளவுக்கு வெளிநாட்டு போட்டிகளில் கலந்து கொண்டு வருகிறது?
இத்தாலி T20 யூரோப்பியன் சாம்பியன்ஷிப்பை வென்றார்கள். உலகத்தில் 105 நாடுகள் கிரிக்கெட் விளையாடுகிறார்கள். இத்தாலி 23rd இருக்கிறது.
வத்திகான் செயின்ட் பீட்டர்ஸ் கிரிக்கெட் அணியை எந்த அளவுக்கு சர்வதேச மட்டத்தில் கொண்டு செல்வதற்கு நீங்கள் திட்டமிட்டிருக்கிறீர்கள்?
இங்கிலாந்தில் ஆங்கிலிக்கன் குருமார்களோடும் இந்தியாவில் 7 அளவுக்கு இந்து பள்ளிக்கூடங்களோடும் முஸ்லீம் பள்ளிக்கூடங்களோடும் விளையாடுவார்கள்.
இந்த வத்திகான் கிரிக்கெட் அணியில் விளையாடுவதற்கு கத்தோலிக்க குருமாராக கல்வி கற்பவர்கள், செமினரி கல்வி கற்பவர்கள் எந்த அளவுக்கு ஆர்வம் காட்டுகிறார்கள்?
வளமையாகவே கிரிக்கெட் விளையாடுகிறார்கள். இவ்வளவு நாளும் அவர்கள் சாஃப்ட்பால் கிரிக்கெட் தான் விளையாடினார்கள். ஆக இந்த பர்சன் தான் எங்களுடைய கிரவுண்ட்ஸில் வந்து கிரிக்கெட் பாலில் மேட்சஸ் விளையாடினார்கள். அவர்கள் நல்ல இன்ட்ரெஸ்டாக இருக்கிறார்கள் அதில்.
இதே நேரம் வத்திகான் கத்தோலிக்க திருச்சபை பெண்களுக்கான ஒரு கிரிக்கெட் அணியை உருவாக்குவதற்காகவும் திட்டமிட்டிருப்பதாக அண்மையில் அறிவிக்கப்பட்டிருந்தது. பெண்களின் கிரிக்கெட் அணியை உருவாக்குகின்ற நடவடிக்கைகள் இப்பொழுது எந்த மட்டத்தில் இருக்கின்றன?
இங்கு படிக்கும் இந்தியா ஸ்ரீலங்கா சிஸ்டமர் துவங்குகிறார்கள். அவர்கள் இப்போது கிளப்பில் உதவி செய்வதற்கு தான் வருகிறார்கள். அதாவது ஸ்கோரர்
வத்திகான் திருச்சபையின் கீழே தற்பொழுது உருவாகி இருக்கின்ற இந்த கிரிக்கெட் தவிர வேறு விளையாட்டுகளுக்கு எந்த அளவுக்கு வத்திகான் திருச்சபை முக்கியத்துவம் அளித்து வருகிறது?
சுயமர் புட்பால் விளையாடுறார்கள். அவர்களுக்கு ஒரு போட்டி உண்டு. ஆனால் ஒரு நேஷனல் டீம் இல்லை.
ஆனால் கிரிக்கெட்டுக்கு நேஷனல் டீம் ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கிறது.
அதைத்தான் முதல் துவக்கியிருக்கிறார்கள்.
அடுத்த ஆண்டு செப்டம்பரில் இங்கிலாந்து லோட்ஸ் மைதானத்தில் உங்களுடைய செயின்ட் பீட்டர்ஸ் கிரிக்கெட் அணி விளையாட இருக்கிறது. இது போன்ற வேறு போட்டிகளிலும் இங்கிலாந்திலோ அல்லது வேறு நாடுகளிலோ எதிர்வரும் காலங்களில் விளையாடுவதற்கு திட்டம் இருக்கிறதா?
அடுத்த வருஷம் ஆக முதல் துவக்கத்தில் அவர்கள் இத்தாலியன் சாம்பியன்ஸ் கப்பனெல்ல கிரிக்கெட் கிளப்போடு விளையாடுவார்கள். முதல் அதன் பிறகு இத்தாலியன் நேஷனல் டீமோடையும் விளையாடுவார்கள். அதன் பிறகுதான் லோட்ஸில் விளையாடுவார்கள்.
இலங்கையிலிருந்து 1968 இத்தாலிக்கு சென்று அங்கு கிரிக்கெட் அணி ஒன்றை உருவாக்கி இருக்கிறீர்கள் என்று. உங்களுக்கு இந்த கிரிக்கெட் ஆர்வம் எப்படி வந்தது? இலங்கையில் அந்த நீங்கள் படித்தீர்கள்?
செயின்ட் பேட்ரிக்ஸ் காலேஜில் ஜாழ்பாணத்தில் படித்தேன். அங்கிருந்து 68 ஒரு ஸ்காலர்ஷிப் கிடைத்தது. அதன்படி இத்தாலிக்கு வந்து படிக்க வந்தேன். இத்தாலியில் படித்துக் கொண்டிருக்கும் பொழுது கேள்விப்பட்டேன், இங்க காமன்வெல்த் ஆட்கள் இருக்கிறார்கள் என்றும் அவர்களுக்கு கிரிக்கெட் விளையாட விருப்பம் வேண்டும். ஆகவே அவர்களோடு சேர்ந்து கிரிக்கெட் டீம் ஒன்று துவங்கினேன். அது கொஞ்ச காலத்தால 1980 இத்தாலியன்ஸோட சேர்ந்து இத்தாலியன்ஸுக்கு துவக்கினேன். பள்ளிக்கூடங்களுக்கு போய் கிளப்ஸ் எல்லாத்தையும் இத்தாலி முழுக்க போய் கிளப்ஸ் உண்டாக்கி இப்பொழுது முதல் ஃபர்ஸ்ட் டிவிஷனில் 6 கிளப்ஸ் இருக்கிறது. 2 குரூப்பில் 16 கிளப்ஸ் இருக்கிறது. 3 கூட்டத்தில் 24 கிளப்ஸ் இருக்கிறது.
வத்திகான் கிரிக்கெட் அணியின் முக்கிய பங்கு வகிக்கும் இலங்கை தமிழர் அல்போன்சா பிரான்சிஸ் ஜெயராஜா. செய்தி அரங்கம் இத்துடன் நிறைவு பெறுகிறது. நிகழ்ச்சியில் அடுத்து வருவது பலகணி. இன்றைய பலகணியில் வெளிநாடுகளில் வேலைக்கு செல்லும் இந்தோனேஷிய பணிப்பெண்களின் நிலை. ஆங்கிலம் மூலம் கரிஷ்மா வஸ்வானி, தமிழாக்கம் சிவகன், உடன் பங்கேற்பு சங்கீதா.
இந்தோனேஷிய வீட்டு பணிப்பெண்களை 2017 ஆண்டளவில் வெளிநாடுகளில் வேலை அமர்த்துவதை கடுமையாக்குகின்ற ஒரு திட்டத்தை அந்த நாட்டு நாடாளுமன்றம் உருவாக்க திட்டமிடுகின்றது. பணியாளர்கள் வெளிநாடுகளுக்கு பணிக்கு செல்வதை இந்த சட்டம் மூலம் தடுக்காது. ஆனால் இந்தோனேஷியாவிலிருந்து பணியாட்களை வெளிநாட்டு நிறுவனங்கள் பெறுவதை இது கடுமையாக்கும். வெளிநாடுகளில் பணியாற்றுகின்ற இந்தோனேஷியாவின் 50 பணியாளர்களை பாதுகாப்பதற்கான உரிய வழி இதுவல்ல என்று விமர்சகர்கள் கூறுகின்றார்கள். இந்த பெண்களின் வீடுகளிலிருந்து பல மைல்களுக்கு அப்பால் அவர்களுக்கான புதிய வாழ்க்கைக்கான இந்த பயிற்சி வழங்கப்படுகின்றது. ஜகார்த்தாவின் புறநகர் பகுதியில் இருக்கின்ற இந்த பயிற்சி நிலையத்தில் சீன மொழி பயிலுகின்ற பெண்கள் தாய்வானில் தமக்கான ஒரு தொழிலை பெறுவதற்கு முன்பதாக சீன மொழியில் பூரணமான பயிற்சியை முடித்தாக வேண்டும். வேலையில்லாமல் திண்டாடுகின்ற சின்ன சின்ன கிராமங்களிலிருந்து வெளிநாட்டு வேலைவாய்ப்பை பெறுவதற்காக இவர்கள் வந்திருக்கின்றார்கள். இந்த பயிற்சி நிலையத்தில் இருக்கின்ற சுந்தரிதான் இவர்களில் மிகவும் இளையவர். சுகவீனமுற்ற வயதானவர்களை பராமரிக்க வேண்டியது இவர்களது பணியின் மிகவும் முக்கிய பகுதியாகும். இன்று இவர் இரத்த அழுத்தத்தை எவ்வாறு அளப்பது என்று பயின்று கொண்டிருக்கின்றார். தனது வாழ்நாளில் இதற்கு முன்னதாக அதற்கான கருவியை அவர் பார்த்ததே கிடையாது. ஆனால் வெளிநாட்டு வேலைக்கு போவதற்கு முன்னதாக அவர் அதில் பூரணமான பயிற்சியை பெற்றாக வேண்டும்.
Why do you want to go overseas to work? Kanapa
வெளிநாட்டுக்கு போவதற்கு ஏன் முடிவு செய்தீர்கள் என்று சுந்தரியை கேட்டேன்.
Karena saya pengen mencari uang dan membahagiakan kedua orang tua.
எனது பெற்றோரை பாதுகாக்க நான் இதனை செய்தாக வேண்டும். இந்தோனேஷியாவில் கிடைக்கக்கூடிய சம்பளம் எனது குடும்பத்துக்கு போதாது என்று நான் நினைக்கிறேன். எனது பெற்றோர்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் நான் அவர்களுக்கு கொடுக்க முடியாது. அவர்களுக்காக ஒரு வீட்டை நான் கட்ட வேண்டும். எனது சகோதரர்களை நான் படிப்பிக்க வேண்டும். ஒரு நல்ல வருமானம் உள்ள வேலை கிடைத்தால்தான் இதனை எல்லாம் என்னால் செய்ய முடியும்.
இந்த பயிற்சி முகாமில் இருக்கும் பெண்களிடம் நிறைய எதிர்பார்ப்பும் ஆவலும் இருக்கின்றது. தமக்கு கிடைக்கக்கூடிய வேலை குறித்து அவர்கள் மிகுந்த எதிர்பார்ப்புடன் இருப்பதாக அவர்கள் பலர் என்னிடம் கூறினார்கள். சிலரிடம் ஒரு வகை ஏக்கமும் காணப்படுகின்றது. இவர்கள் சில பெண்களுக்கு வெளிநாடுகளுக்கு சென்று வேலை செய்வதை தவிர வேறு வழி ஏதுமே கிடையாது. இந்தோனேஷியாவில் போதுமான வாய்ப்பு இல்லாத காரணத்தால் அவர்கள் வெளிநாடுகளுக்குத்தான் போயே ஆக வேண்டும். வெளிநாடுகளில் வீட்டு பணிப்பெண்ணாக வேலை செய்வது என்பது என்றும் பாதுகாப்பான ஒன்றல்ல. கடந்த காலங்களில் பல இந்தோனேஷிய பெண்கள் தமது முதலாளிகளால் மோசமாக நடத்தப்பட்டதுடன் துஷ்பிரயோகமும் செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இந்தோனேசிய அரசாங்கத்தால் இப்பொழுது போடப்படுகின்ற திட்டம் ஒன்று அமலுக்கு வந்தால் 2017 வாக்கில் மிகவும் குறைவான வீட்டு பணிப்பெண்களே வெளிநாடுகளுக்கு வேலைக்கு செல்ல முடியும். மனிதவள அமைச்சகத்தின் தலைமை இயக்குனர் ரெய்னா
உஸ்மான்,
வீட்டு பணியாளர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். இவர்களில் பல பெண்களுக்கு உரிய ஊதியம் கொடுக்கப்படுவதில்லை. துஷ்பிரயோகத்துக்கு அவர்கள் உள்ளாக்குகிறார்கள். நீண்ட நேரம் அவர்கள் வேலை வாங்கப்படுகிறார்கள். ஆகவே அவர்களை நாம் பாதுகாத்தாக வேண்டும். நாம் அவர்களது உயர் ஊதியத்தை பற்றி மாத்திரம் சிந்திக்கவில்லை. அவர்களது குழந்தைகளை இங்கு அவர்கள் விட்டு செல்லும் போது அவர்களது நிலை குறித்து நாம் பார்க்க வேண்டும். சில குழந்தைகளுக்கு 10 ஆண்டுகள் வரை சில சமயம் தமது தாயை பார்க்க முடியாத நிலை ஏற்பட்டுவிடும்
என்றார் அவர். அரசாங்கத்தின் திட்டம் உயர் நோக்கத்துடனானதாக இருக்கலாம், ஆனால் அந்த பெண்களையே அது ஒருபுறம் பாதித்து விடவும் செய்கின்றது. ஜகார்த்தாவில் இருக்கின்ற ஒரு குடிசை பகுதி சாக்குகளாலும் தகரத்தாலுமான சிறிய குடிசைகளே இங்கு காணப்படுகின்றன. இருக்கின்ற ஒரு சிறிய தெருவில் மோட்டார் சைக்கிள்கள் போய்கொண்டிருக்கின்றன. ஜகார்த்தாவின் சில பகுதிகளில் காணப்படுகின்ற செல்வத்துக்கும் இந்த பகுதிக்கும் எந்த விதமான தொடர்பும் காண முடியவில்லை. இந்த பகுதியில் தான் சுந்தரியின் தாயும் தந்தையும் வாழ்கின்றார்கள். அவர்களை பார்ப்பதற்காகத்தான் நான் இங்கு வந்திருக்கின்றேன். சுந்தரியின் தாயான இப்பு புஜியட்டி தனது வாழ்நாள் முழுவதும் வீட்டு வேலைக்காரியாகவே வாழ்ந்தவர். தனது மகளுக்கு போகுமிடத்தில் இவ்வளவு கஷ்டமான பணி காத்து கிடக்கின்றது என்பதை அவர் முழுமையாக அறிந்திருக்கிறார்.
எனது குழந்தைகளுக்கு முன்பாக நான் மிகவும் திடமானவள் போல் காட்டிக்கொள்கிறேன். ஆனால் உள்ளே நான் தினமும் அழுகிறேன். சுந்தரி எப்படி இந்த கஷ்டமான வேலையை செய்ய போகிறாள் என்று எனக்கு தெரியாது. அவளுடைய வீட்டுக்காரர்கள் அவளை எவ்வாறு நடத்த போகிறார்கள் என்றும் தெரியாது. ஆனால் அவள் எப்போதும் எல்லோருக்கும் உதவியாகத்தான் இருப்பாள். அவளுக்கு ஒரு நல்ல முதலாளி கிடைக்க வேண்டும் என்றுதான் நான் கடவுளை
வேண்டுகிறேன். சுந்தரியின் வீட்டுக்கு அருகே பல பெண் குழந்தைகள் விளையாடி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கும் பல கனவுகளும் இயக்கங்களும் இருக்கத்தான் செய்கின்றன. தாம் டாக்டராக வேண்டும், டீச்சராக வேண்டும் என்பது அவர்களது கனவு. ஆனால் வாழ்க்கையின் கடுமையான யதார்த்தத்தையும் அவர்கள் தெரிந்துதான் வைத்திருக்கின்றார்கள். வேலைக்காக வெளிநாடுகளுக்கு ஓடுகின்ற நிலையில் இருக்கின்ற இந்தோனேஷியாவின் 50 லட்சம் பெண்களில் சிலரை இந்த புதிய சட்டம் பாதுகாக்கலாம். ஆனால் அவர்களுக்கு உள்ளூரில் தேவையான வேலைவாய்ப்பு இருக்கின்றதா என்பதுதான் இங்கிருக்கின்ற முக்கியமான கேள்வியாகும்.
வெளிநாடுகளில் வேலைக்கு செல்லும் இந்தோனேஷிய பணிப்பெண்களின் நிலை. ஆங்கிலம் மூலம் கரிஷ்மா வஸ்வானி, தமிழாக்கம் சீவகன். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம்போல் சந்திப்போம். அதுவரை எமது இன்றைய நிகழ்ச்சியும் எமது கடந்த ஒரு வார கால நிகழ்ச்சியும் நேயர்கள் எமது இணையதளமான www.bbctamil.com என்ற இணையதளத்தில் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.